నమస్కారం. వాదం, వివాదం, తర్కం, వాక్యార్థ సదస్, இப்படி எல்லாம் அந்த நாளிலிருந்தே நிறைய நடந்து வருகின்றன. கேள்வி கேட்க கேள்வி கேட்கத்தான் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் என்று கண்ணனும் கீதையில் சொல்லுகிறார். நன்கு படித்த அனுஷ்டான சீலர்கள் அவர்களிடத்தில் போய் பலமுறை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்றார். இப்ப அதுல ஒரு கேள்வி வரும், வேதம் இப்படி சொல்லுகிறதே இது சரியா, இதன் பொருள் என்ன என்று நான் கேட்டால் உடனே எனக்கு எதிர்கேள்வியாக, அப்ப நீ வேதத்தை நம்பவில்லையா? நம்பினால்தானே அது புரியும் என்று ஒருத்தர் பதிலுக்கு சொல்லுகிறார். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும், இப்படி வேதம் சொல்லுகிறதே இதுவா அதுவா என்று கேட்டேன். ஒன்னு இதுன்னு சொல்லலாம், இல்ல அதுன்னு சொல்லலாம், அது பதில் சொல்லாமல் அப்ப உனக்கு வேதத்தில் நம்பிக்கை இல்லையா என்று திருப்பி கேட்டால் மேலும் எனக்கு என்ன முத்திரை குத்தப்படும்? ஓ, இவன் வேதத்தை நம்பாதவன், விதண்டாவாதம் பண்ண வருகிறான். நான் உண்மையில் வாதத்துக்காக கேள்வி கேட்டிருந்தாலே விதண்டாவாதம் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். அப்ப எப்படித்தான் தெரிந்து கொள்ள? கேள்வி கேட்டால்தான் தெரிந்து கொள்ள முடியும். கேள்வி கேட்டாலே உனக்கு நம்பிக்கை இல்லை என்று திருப்பி சொல்வார்கள். அப்ப எப்படி தெரிந்து கொள்ள? இதுதான் இப்ப சந்தேகம். அந்த நாட்களில் தர்க்க சதஸ், விவாத மேடை, இது எல்லாமே நன்கு வாசித்தவர்கள் நியாயசாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ வியாக்கரணமோ இதையெல்லாம் நன்கு படித்து ஆச்சார அனுஷ்டான சீலர்கள் அப்படி இருக்கிறவர்கள் வாதம் பண்ணி வந்தார்கள். இன்றும் பலரும் அப்படி உள்ளார்கள். ஆனால் நாம இப்ப பண்ணிக்கிற வாதம் ஆங்காங்கு கேள்வி கேட்கிறது, அப்படி சோசியல் மீடியால வர்ற கேள்விகள், இதெல்லாம் அந்த பழைய நாள் பத்தி படி எழுப்பப்படுகிற கேள்விகள் இல்லை. அப்போ முதல் குறிப்பு, அந்த சாஸ்திரங்களை எல்லாம் ஐயம் திரும்பில்லாமல் கற்று அதற்கப்புறம் கேள்வி எழுப்பினால் பாதி கேள்விகளுக்கு நியாயமான விடை கிடைத்துவிடும். கேள்வி கேட்பவரும் அதை புரிந்து கொண்டு விடுவார். ஏனால் அதற்குரிய அடிப்படை கல்வி அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இது எங்கும் பொருந்தும், சயின்ஸா இருக்கட்டும் மேத்தமேட்டிக்ஸா இருக்கும் பொருந்தும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன திரும்ப பதில் சொல்லுபவர் அப்ப உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு எப்ப தெரியுமா கேட்பார்? எனக்கு அந்த வேதங்கள் தெரிந்து அது புரிந்து அதன்படி நடப்பவனாக இருந்தால் இந்த கேள்வி அவர் கேட்க மாட்டார், நானும் முத்திரை குத்தப்பட மாட்டேன். என்னை எப்போ நான் சயின்ஸை பத்தி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் எப்ப தெரியுமா தப்பு சொல்வார்கள்? எனக்கு சயின்ஸே தெரியாம அந்த கேள்வியை கேட்டேனால் நிச்சயம் தப்பா தான் இருக்கும், அதை சயின்ஸ் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ ஓரளவுக்கானும் படித்து விட்டு வா, அப்புறம்தான் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லுவோம் என்றுதான் பதில் வரும். இது மருத்துவ உலகத்திலையும் சரி, வக்கீல் உலகத்திலையும் சரி, பெரிய சங்கீத உலகத்திலையும் சரி, அதை போலத்தான் ஆன்மீகத்திலும் வேதாந்தத்திலும். அதனால் நாம் இதை கடைபிடிப்பவர்களாக இந்த பத்ததி அப்படின்னா எந்த முறையில் வாதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறையை வாசித்தவர்களாக இருந்தால் நிறைய விஷயம் தானே முடிவு வந்துவிடும். சரி, அப்படியே வாசித்தவர்களாக இருந்து முடிவுக்கு வரவில்லை. ஏன், யஜ்ஞமூர்த்தியும் ராமானுஜரும் 17 நாட்கள், கடைசியா 18 நாள் வாதப்போர் புரிந்தனர். ரெண்டு பேருமே ஓஹோன்னு வாசித்தவர்கள் தானே. ஆனாலும் கடைசியா ஒருத்தர் புரிந்து கொண்டார், யஜ்ஞமூர்த்தி ராமானுஜர் சொல்வது சரி என்று புரிந்து கொண்டு விட்டார். அதை போல் இன்றும் புரிந்து கொள்வார்களா முடியுமான்னு கேட்டால் ரெண்டு பேருமே நன்கு வாசித்தவர்களாக இருந்து பத்ததி மரபு தெரிந்தவர்களாக இருப்பின் அப்ப லேசில் ஒருத்தருக்கொத்தர் விட்டுக் கொடுக்க மாட்டார், தன் பக்கத்து நியாயத்தை மாற்றிக்கொள்ளவும் மாட்டார். அந்த சமயத்தில் அப்ப எப்படி முடிவுக்கு வருவது, எது சரி எது தப்புன்னு எப்படி முடிவுக்கு வரும்? இரண்டு காரணங்களால் வரலாம். ஒன்று, இவன் செய்திருக்கிற புண்ணிய கர்மா. ஏற்கனவே பல யுகங்களில் புண்ணியங்களை சேர்த்து வைத்து பாபங்களும் இருக்கும், புண்ணியங்களை சேர்த்திருக்கிறார். அந்த புண்ணியத்தின் பயனாக இவரை சரியானதை ஒத்துக்கொள்ள வைத்துவிடும். ஏன்னா அந்த வேதாந்தத்தில் இவர் புரிதல் இப்போது சரியாக இருந்தால்தான் மேற்கொண்டு வாழ்க்கையில் அவர் மோட்சத்தை விரும்பி அதற்கு தகுந்ததை செய்வார். அது கடைசி வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அந்த புண்ணியம், அவர் செய்திருக்கிற கர்மம், அவருடைய அந்த ஜீவனுக்கு இருக்கிற சுவாதந்திரியம், இதெல்லாம் சேர்த்து நல்ல முடிவை எடுக்க வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இல்லை, இன்னொன்று நடக்கலாம், அவருக்கு பகவானுடைய கிருபை அந்த சமயத்தில் இருக்கலாம். இப்படி வாதம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது சரி, இவனுக்கு புரியட்டமே, அவர் ஏதோ பெருமானுக்கு ஆராதனை பண்ணியிருக்கலாம், அதனால் அவருக்கு பெருமாளுக்கு ஆனந்தமாக இருக்கலாம், இவருக்கு இந்த நிமிஷத்தில் உண்மையை புரிய வைப்போம், ஒத்துக்கொள்ள வைப்போம் என்று அவர் அனுகிரகிக்கலாம். அந்த அனுகிரகத்தாலும் அந்த இடத்தில் சரியான பதில் கிடைத்து முடித்து விடுவார்கள். இது எல்லாமே எப்போது? அடிப்படை தெரிந்து, மரபு தெரிந்து, சரியான அளவுக்கு வித்வத்தோட வாதாட வந்தால். அப்படி வரும்போது முக்கால்வாசி கேள்விக்கு தன்னடைய விடை கிடைத்துவிடும். அப்படியே இருந்து வாதம் தொடர்ந்தாலும் அந்த தொடர்ந்த வாதம் முடிவுக்கு வரும். அன்று யஜ்ஞமூர்த்தி திருத்தப்பட்டார், காஞ்சி தேவ பெருமாளுடைய அருள் தான் அவருக்கு கிடைத்தது, அவரும் ஒத்துழைத்தார், கிடைத்து விட்டது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். இப்ப நாம எப்படி பேசிக்கொள்ளுகிறோம்? நம்மளை எதுக்கு கேள்வி கேட்ட உடனேயே தப்புன்னு சொல்றார்கள்னால், அந்த கேள்வி கேட்கறதுக்கு உண்டான அடிப்படை கல்வி, அந்த சாமானிய சாஸ்திரம், அதற்குண்டான அனுஷ்டானம், அதற்குண்டான புரிதல், அதை பத்தி திரும்ப திரும்ப சிந்தித்தல், இது எதையுமே பண்ணாமல் நாம சட்டுன்னு கேள்வி கேட்கிறோம். அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க திருப்பி கேட்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்னுட்டு. அப்ப புரிஞ்சுதா? அப்ப அதை தெரிந்து கொள்வதுதான் வழி. அப்ப அதை தெரிந்து கொள்ளாமல் கேள்விகள் மட்டும் வேதாந்தத்தில் வர வேண்டுமானால் அது ஏற்கத்தக்கதாக இருக்கிறது இல்லை. அப்பதான் நம்ம பேர்லயே திருப்பி தப்பு சொல்லுவார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் படித்து வர முடியுமா? ஏதோ கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வோம் என்னால், அந்த மாதிரி ஏதோ நாலஞ்சு கேள்வி கேட்பதனால் ஒன்றும் ஆகாது, அப்படியே உண்மையெல்லாம் புரிந்து விடாது. சரி, அப்ப இது இத்தனையும் படித்து விட்டு வராதவன் வீணாக போக வேண்டியதானா? சாதாரண கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டீர்கள், படித்து விட்டும் வர வேண்டும் என்றீர்கள், கவலைப்படாதீங்க, இது எதுவுமே தேவையில்லை. நாம் மோட்சம் போவதற்கு இந்த கேள்விகள் எல்லாம் உதவப்போவதில்லை. நம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை ஏற்று, அதில் தேவையில்லாம புரட்டி புரட்டி கேள்விகளை மனதில் வளர்த்து கொள்ளாமல் அவர்கள் சொல்லியிருக்கிறபடிக்கு கைங்கிரத்தில் ஈடுபட்டு ஆச்சாரியனிடத்தில் அதிக பிரேமத்தோட அவருடைய கைங்கிரத்தில் ஈடுபட்டு இருந்தோமானால் இந்த எதனுடைய தேவையுமே நமக்கு கிடையாது. அதனால எல்லாருக்குமே வழிமுறைகள் உள்ளன, எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நம்புறேன் என்று சொல்றவனுக்கும் மோட்சம் உண்டு. நான் இப்படித்தான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பவனுக்கும் என்று கொடுப்பாரோ அன்று கொடுப்பார், அது அவர் பண்பட்டு வர வேண்டும். இல்லை, ஓஹோன்னு கற்று தெரிந்தவன் மெத்த படித்து 18 நாள் வாதப்போர் புரிந்தாலும் அந்த நிமிஷத்தில் அவனுக்கு உண்மையை புரிய வைத்தும் கொடுக்கலாம். அதனால எவ்வகைப்பட்டவர்களுக்கும் பகவான் வழி வைத்திருக்கிறார். நாம் இவற்றுக்குள் எந்த வகையை தேர்ந்தெடுக்க போகிறோம், நாம் இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை நிலைக்கு எது பொருந்தும்? அநேகமா முதல்ந்து தான் பொருந்தும். இது இத்தனையும் படித்து வருவதற்கு இப்ப வழி இல்லை. அதுக்கப்புறம் இப்ப அப்படியே அடுத்த நிமிஷம் அருள் கிடைத்து விடுமா? தெரியாது. அப்பேற்பட்ட வாதப்போர் தெரிந்தவனா? இல்லை. அப்ப ஆச்சாரியனுடைய அருள் பெற்று அவர் கைங்கிரத்தில் ஈடுபட்டு இருப்பது பல விஷயங்களில் முடிவுக்கு கொண்டு வரும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.